நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். நாட்டில் பெட்ரோலின் விலை ஏறிக்கொண்டே செல்கிறது. ஏன் ஏறுகிறது? இதற்கான பின்னணி என்ன? வரலாற்று காரணங்கள் என்ன? இப்படி பல கேள்விகள் நமக்கு எழக்கூடும். இந்த கேள்விகளுக்கு பதிலை தரவுகளோடு விளக்குகிறார் பிரபல வானொலியாளர் இரா சத்யநாதன். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்போ பெட்ரோல் விலையை பார்த்தா முன்னாடியெல்லாம் $1.20 இருக்கும், அல்லது $1.30 இப்படி தான் இருக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப நீண்ட நாளாக நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விலைன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? இப்போ பார்த்தோன்னா $1 வந்து $2 தொற்றுமோ அப்படிங்கிற அச்சம் எல்லாம் வந்து வர்ற அளவுக்கு பெட்ரோல் விலை வந்து இப்போ உயர்ந்துக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. இல்லை, எப்படி பார்க்குறீங்க?
1970களில் பெட்ரோலின் விலை இங்கு லிட்டர் 21% இருந்தது ரைசல். இப்போது சராசரி லிட்டர் $1.80, சில இடங்களில் ஏறக்குறைய $2 விற்கப்படுவது நாம் அறிந்த ஒன்று. கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் பெட்ரோலின் விலை இங்கு 36% அதிகரித்திருக்கிறது ரைசல். 50 வருடங்களுக்கு முன்பிருந்த விலைக்கு இப்போதும் பெட்ரோலை வாங்க முடியும் என்பது நடைமுறை சாத்தியமில்லை என்ற போதும் இந்த விலை உயர்வு எங்கே தொடங்கியது என்று பார்த்தால், 1978 மெல்கம் ஃப்ரேசர் தலைமையிலான கூட்டணி ஆட்சி காலத்தில் அப்போதைய கருவூல காப்பாளராக இருந்த ஜான் ஹாவார்டு கொண்டு வந்த ஃபியூயல் டேக்ஸ், எரிபொருளுக்கான வரி அறிமுகமான போதுதான் இந்த விலையேற்றம் ஆரம்பமானது. இதன் காரணமாக லீட்டர் அப்போது 21% இருந்த பெட்ரோலின் விலை 25% உடனடியாக அதிகரித்தது. அப்போது 4% இருந்த எரிபொருளுக்கான வரி இன்று லீட்டருக்கு 44% உயர்ந்திருக்கிறது ரைசல். அதாவது இப்போது சராசரி லீட்டர் $1.80 நாம் வாங்கும் பெட்ரோலின் விலை வரியை நீக்கி பார்த்தால் $1.36 மட்டுமே ரைசல்.
ஆஸ்திரேலியா பொறுத்தளவில் பெருமளவு கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்கிற நாடுகளில் ஆஸ்திரேலியான்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? என்ன மாதிரி பார்க்குறீங்க?
ஆமாம் ரைசல், 1970 காலப்பகுதியில் நமக்கு தேவையான க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயின் 70% இங்கு உற்பத்தியானது. ஆகவே சர்வதேச ரீதியாக கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்த காலகட்டத்திலும் கூட இங்குள்ள வாகன ஓட்டிகள் பெரிதாக பாதிக்கப்படவில்லை. 1978 கொண்டுவரப்பட்ட ஃபியூயல் டேக்ஸ், அதாவது எரிபொருள் வரியின் மற்றொரு அங்கமாக இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் விலைக்கே ஆஸ்திரேலிய கச்சா எண்ணெயும் இங்குள்ள ரிஃபைனரிஸ் என்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் என்ற அரசின் தீர்மானம் காரணமாக சர்வதேச விலைகளுக்கே பெட்ரோல் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இங்குள்ள வாகன ஓட்டிகளுக்கு ஏற்பட்டது ரைசல். இதனால் அரசுக்கு வருடாந்தம் $676 மில்லியன் வருமானம் கிடைக்கும் என்று அப்போது ஜான் ஹாவார்ட் கூறினார். இருந்தபோதும் இத்தாலியில் லிட்டர் 49%, பிரான்ஸ், ஜப்பான் ஆகிய நாடுகளில் 44% என்ற நிலையில் ஆஸ்திரேலியாவில் இந்த மாற்றங்களின் பின்பும் லிட்டரின் விலை 26% தான் என்பது அவரது அப்போதைய வாதமாகும். அதன் பின்னர் பதவிக்கு வந்த எந்த அரசும் இந்த ஃபியூயல் டேக்ஸையோ இம்போர்ட் பேரிட்டி ப்ரைசிங் என்ற உள்ளூர் கச்சா எண்ணெயை சர்வதேச விலைக்கே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு வழங்குவது என்பதையோ மாற்ற முயற்சிக்கவில்லை ரைசல். இப்போது ஆஸ்திரேலியாவில் கச்சா எண்ணெய் உற்பத்தி வெகுவாக வீழ்ச்சி அடைந்து விட்டது என்பது மட்டுமல்ல, 20 வருடங்களுக்கு முன்பு இங்கு 8 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருந்தன. இவை படிப்படியாக மூடப்பட்டு இன்று 3 நிலையங்கள் மட்டுமே இயங்குகின்றன ரைசல். இந்த 3 நிலையங்களும் மிக சிறியவை என்பதோடு பழையவை. ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நவீன பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுடன் போட்டி போட அவற்றால் முடியவில்லை. இங்கு வாகனங்களின் எண்ணிக்கை 4 மடங்காக இப்போது அதிகரித்திருப்பதால் எரிபொருளுக்கான தேவை பல மடங்கு அதிகரித்து விட்டது ரைசல். ஆகவே உள்நாட்டு தேவைக்கான 90% எண்ணெய் கச்சா எண்ணெயாகவோ பெட்ரோலிய பொருளாகவோ வெளிநாட்டிலிருந்தே இறக்குமதியாக வேண்டியிருக்கிறது. சர்வதேச சந்தை நிலைமைகளுடன் போட்டியிட்டு இதை நாம் வாங்க வேண்டியிருக்கிறது ரைசல். அத்தோடு அமெரிக்க டாலருக்கு எதிராக ஆஸ்திரேலிய டாலரின் பெறுமதி குறைந்து வருவதாலும் நாம் சர்வதேச சந்தையில் வாங்கும் எரிபொருளின் விலை அதிகமாகிறது ரைசல்.
இப்போ எண்ணெய் ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் எண்ணெய் விலையை வந்து அதிகரித்து விட்டது தான் இப்போ பெட்ரோல் விலையேறது காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மைதானா? அந்த மாதிரியான நாடுகள் வந்து அந்த பெட்ரோலோட விலையை வந்து அதிகரிச்சிருக்கிறாங்களா சத்யநாதன்?
ஓபெக் என்ற எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் அமைப்பு விலையை ஏற்றிவிட்டது என்று சொல்வதை விட சந்தைப்படுத்தும் கச்சா எண்ணெயின் அளவை வெகுவாக குறைத்து விட்டது என்று சொல்வதே சரியாயிசல். பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதற்கு பொருளாதார கோட்பாடுகளின் படி இரண்டு பிரதான காரணங்கள் தான், டிமாண்ட் அண்ட் சப்ளை, தேவை மற்றும் வளங்கள். பெட்ரோலிய பொருட்களை பொறுத்தளவிலும் அதே கோட்பாடு தான் ரைசல். போதுமான எண்ணெய் சந்தையில் இல்லாததால் விலை பல மடங்கு அதிகரித்து விட்டது. இதனால் ஓபெக் நாடுகள் பெரு லாபம் ஈட்டுகின்றன. COVID-19 காரணமாக சர்வதேச ரீதியாக ஏற்பட்ட முடக்க நிலையிலிருந்து பல நாடுகள் மெதுவாக வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையிலும், போக்குவரத்து மற்றும் மேனுஃபேக்சரிங் என்ற உற்பத்தி துறைகளில் மீண்டும் குறிப்பிடத்தக்க ஆக்டிவிட்டீஸ் செயல்பாடுகள் ஏற்பட்டு வரும் நிலையிலும், கடந்த 2 ஆண்டுகளில் தேவைப்பட்டதை விட மிக அதிகமான எரிபொருள் தேவை இன்று ஏற்பட்டிருக்கிறது ரைசல். இந்த அதிகரித்த தேவையை சமாளிக்க தேவையான எண்ணெய் சந்தையில் இல்லை என்பது மற்றொரு காரணம். ஓபெக், ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் அமைப்பு திட்டமிட்டே சர்வதேச சந்தையில் எண்ணெய் விநியோகத்தை கட்டுப்படுத்தி வருகிறது. COVID-19 மற்றும் அதன் தெரிவுகள் காரணமாக ஏற்பட்ட முடக்க நிலை முற்றாக விடுபடவில்லை என்றும், மீண்டும் இதைவிட மோசமான முடக்க நிலை ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் தொடர்ந்து நிலவுவதாகவும் ஓபெக் நம்புகிறது ரைசல். அளவுக்கு அதிகமான எண்ணெய் சந்தையில் இருக்கும் நிலை உருவாகும் போது முடக்க நிலை மீண்டும் ஏற்பட்டால் எண்ணெய் விலை பல மடங்கு சரிந்துவிடும் என்பதும் தமது லாபம் பாதிக்கப்படும் என்பதும் ஓபெக்கின் வாதமாகும். 2020 காலப்பகுதியில் ஏற்பட்ட முடக்க நிலையின் போது எண்ணெய் விலையில் 20-30% வீழ்ச்சி ஏற்பட்டது என்றும், எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டன என்பதும் சுட்டிக்காட்டப்படுகிறது ரைசல். இப்போதைய விலையேற்றம் காரணமாக ஓபெக் நாடுகளின் வருமானம் அதிகரித்திருப்பதால் தேவைக்கேற்ற விநியோகத்தை வழங்காமல் சப்ளையை கட்டுப்படுத்துவது தமக்கு லாபம் என்ற ரீதியிலேயே அவை இப்போது செயல்பட்டு வருகின்றன ரைசல்.
இப்போ ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ சத்யநாதன், இப்போ நிரப்பு நிலையங்கள்னு சொல்லலாம் இல்லையா தமிழில். இப்போ இந்த நிரப்பு நிலையங்களில் ஒரு இடத்துல போனால் பெட்ரோலுக்கு ஒரு விலை இருக்குது, இன்னொரு இடத்துல போனால் இன்னொரு விலை இருக்குது. இப்படி வந்து வேறுபடுதே, மாறுபடுதே, என்ன காரணம்?
இயல்பாகவே தமக்கு 1 லிட்டர் பெட்ரோல் என்ன விலைக்கு கிடைக்கிறது என்பதை பொறுத்தே நிரப்பு நிலையங்கள் விற்பனை விலையை குறிக்கின்றன ரைசல். நிலையத்திற்கான வாடகை, ஊழியர் சம்பளம், மின்சாரம் மற்றும் தண்ணீர் என்பவற்றுக்கான செலவுகள், ஸ்டோரேஜ், கிளீனிங் செலவுகள், காப்புறுதி என்பவற்றுடன் ப்ராஃபிட் என்ற லாபம் என்பவற்றை கணக்கிட்டே விலைகளை அவை குறிக்கின்றன. இவ்வாறான செலவுகள் பெரிய தொடர் நிரப்பு நிலையங்கள், அதாவது செயின்ஸ் என்று சொல்லப்படுகிற 7-Eleven, ஷெல், கால்டெக்ஸ், ஆம்பல், பிபி என்பவற்றுக்கு அதிகம் என்பதால் அப்படியான நிலையங்களில் விலை எப்போதும் அதிகமாகவே இருப்பதை பார்க்கலாம். சிறிய தனியார் நிரப்பு நிலையங்களின் இடவசதி மற்றும் ஓவர்ஹெட் என்ற வேறு செலவுகள் குறைவு என்ற காரணத்தால் ஒப்பீட்டு அளவில் அவர்களால் குறைந்த விலைக்கு விற்க முடிகிறது. அதே நேரத்தில் அவர்கள் பெரிய செயின் நிலையங்கள் அளவுக்கு லாபம் ஈட்ட முடிவதும் இல்லை. மற்ற நிரப்பு நிலையங்களின் விலைகளை அனுசரித்தே விலைகளை நிர்ணயிக்க வேண்டிய நிலைமை இரு சாராருக்கும் இருக்கிறது. விலை குறைவான இடத்தில் நிரப்பவே வாகன ஓட்டிகள் முன்வருவார்கள். ACCC என்ற நுகர்வோருக்கான அமைப்பு பெட்ரோலுக்கான விலையை நிர்ணயிக்கவில்லை ரைசல். அதாவது பெட்ரோலுக்கு கட்டுப்பாட்டு விலை, பிரைஸ் கண்ட்ரோல் இல்லை. ஆனால் சந்தையில் உள்ள கம்படிஷன் என்ற போட்டி நிலைமை விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க உதவுகிறது. இதை ACCC கூர்ந்து அவதானித்தே வருகிறது. அதே நேரத்தில் பல நிரப்பு நிலையங்கள் செறிந்துள்ள இடங்களில், அதாவது அடுத்தடுத்து அருகாமையில் நிரப்பு நிலையங்கள் பல இருக்கும் பகுதிகளில் விலை குறைவாகவும், போட்டி அதிகமில்லாத புறநகர் பகுதிகளில் விலை அதிகமாகவும் இருப்பதை நாம் காணலாம் ரைசல்.
இப்போ சின்ன தனியார் நிரப்பு நிலையங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஷெல்லு, கால்டெக்ஸ் அப்படியெல்லாம் இல்லாமல் சிறிய தனியார் நிரப்பு நிலையங்களில் இருக்கிற பெட்ரோல் தரம் குறைவாக இருக்கும் அப்படின்லாம் சிலர் பேசிக்கிறது உண்டு. அதில் உண்மை இருக்குமா என்ன சத்யநாதன்?
அது உண்மை இல்லை ரைசல். ஆஸ்திரேலியாவில் விநியோகிக்கப்படும் பெட்ரோல் சட்டப்படி தர கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. ஆகவே சிறிய தனியார் நிரப்பு நிலையங்களில் பெறப்படும் எரிபொருள் மற்ற பெரிய நிரப்பு நிலையங்களில் பெறப்படும் எரிபொருளோடு ஒப்பிடும் போது எந்த விதத்திலும் தரத்தில் குறைவானது அல்ல. ஆனால் உலக தரத்தில் பார்க்கும்போது, அல்லது OECD என்ற 38 நாடுகளின் அமைப்பின் மட்டத்தில் பார்க்கும்போது நமது பெட்ரோலின் தரம் மிக குறைவானது. இங்குள்ள 91 ஆக்டேன் ரெகுலர் அன்லெடர் என்ற வகை பெட்ரோலை பார்த்தால் இதில் மில்லியனுக்கு 150 பாகம் சல்ஃபர் கந்தகம் இருக்கிறது ரைசல். 95-98 பிரீமியம் அன்லெடரில் 50 பாகம் சல்ஃபர் இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் இவ்வகை பெட்ரோலை 10 வருடங்களுக்கு முன்பே தடை செய்துவிட்டன. மில்லியனுக்கு 10 பாகம் 10 பார்ட்ஸ் பெர் மில்லியன் என்பதே ஐரோப்பிய நாடுகளில் இப்போது உள்ள தரமாகும் ரைசல். இந்த தரத்தை 2027 இங்கு கொண்டு வர அரசு எதிர்பார்க்கிறது. ஆனால் இதற்கிடையே எதிர்கட்சியான தொழிற்கட்சி தாம் ஆட்சிக்கு வந்தால் 2030 ஆண்டளவில் சாலைகளில் ஓடும் வாகனங்களில் 50% இவி வாகனங்களாக, அதாவது மின்சக்தியால் இயங்கும் வாகனங்களாக இருக்கும் என்று அறிவித்துள்ள நிலையில் 2027 10 பார்ட்ஸ் பெர் மில்லியன் சல்ஃபர் உள்ள பெட்ரோல் சந்தைக்கு வருமா என்று சொல்வது கிளிரைசல்.
சத்யநாத், இப்போ எல்லாரும் கேட்க விரும்புகிற கேள்வி எப்படின்னா, இந்த விலை வந்து பெட்ரோல் விலை வந்து கீழே வருமா, வீழ்ச்சி ஏற்படுமா, உங்களுக்கு எப்படிப்படுது?
அடுத்த 4 தொடக்கம் 8 வாரங்களுக்கு இப்போதுள்ள விலைகளில் வீழ்ச்சி ஏற்படும் வாய்ப்பு இல்லை என்று பொதுவாக கருதப்படுகிறது ரைசல். எதிர்வரும் வாரங்களில் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருப்பதாக NRMA அமைப்பின் பேச்சாளர் பீட்டர் கௌரி கூறுகிறார். ஓபெக் அமைப்பிற்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் அழுத்தம் கொடுத்து வருகின்ற போதும் ஓபெக் அமைப்பு குரூட் ஆயில் என்ற கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறிப்பிடக்கூடிய அளவில் அதிகரிக்கவில்லை. ஆனால் கச்சா எண்ணெய்க்கான சர்வதேச விலைகளில் சிறிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. பேரல் ஒன்று, அதாவது பீப்பா ஒன்று, 110 அமெரிக்க டாலர்களுக்கு இதுவரை விற்பனையான கச்சா எண்ணெய் இப்போது 90 டாலர்களாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த விலை வீழ்ச்சியின் பலனை வாகனமோட்டிகள் பெற பல வாரங்கள் எடுக்கக்கூடும். ரஷ்ய உக்ரைன் பிரச்சனைகள் தீவிரமடைந்தால் எண்ணெய் விலைகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவதானிகள் கருதுகிறார்கள் ரைசல்.
மிக்க நன்றி சத்யநாதன்.
நன்றி ரைசல்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.